بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري نالاو پکڑتنا التمهيد التمهيد தாளுக்கு தம்மா வச்சு அத்தம்ஹீது என்று இருக்கும். அத்தம்ஹீது வயஷ்தமிலு வயஷ்தமிலு அலன் நிகாத்தி தாலியதி வயஷ்தமிலு அலா அன் நிகாத்தி அத்தாலியதி தஅரீஃபுல் ஃபிக்ஹி லுகதன் வஸ்திலாஹன் تعريف الفقه لغة واصطلاحا مصادره موضوعه ثمرته فضله கவனிங்க. இன்ஷால்லா இன்றிலிருந்து ஒவ்வொரு வாரமும் இரண்டு நாட்கள் நாம் ஃபிக்ஹ் என்ற இந்த தலைப்பின் கீழே மார்க்க சட்டங்களை படிப்போம். இப்போ நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த நூல் சவுதி அரேபியாவில் உள்ள பெரிய மார்க்க அறிஞர்களுடைய ஒரு குழு அவர்கள் தொகுத்த அந்த நூலை தான் நம்ம இன்ஷால்லா படிக்க போகிறோம். அதாவது நம்ம படிக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் மாத்தா அல்லது மௌதூ அல்லது ஃபன் கலைக்கு பேர் அல் ஃபிக் என்று சொல்வார்கள். ஃபா காஃப் ஹா ஃபிக் ஃபிக் என்றால் அசலில் ஞானம் அறிவு என்று பொருள். புரியுதா? ஃபிக்ஹ் என்றால் அறிவு ஞானம் புரிந்து கொள்ளுதல் விளங்கி கொள்ளுதல் என்று பொருள். மார்க்க சட்டங்களை அறிந்து கொள்வது மார்க்க சட்டங்களை புரிந்து கொள்வது ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கூடும் கூடாது கட்டாயமானது அவசியமானது ஆகுமானது விரும்பத்தக்கது இப்படியான அதுபோன்று தடுக்கப்பட்டவைகள் இப்படியாக மார்க்கத்தில் உள்ள சட்டங்களை தெரிந்து கொள்வதற்கு மார்க்க அறிஞர்கள் ஏற்படுத்திய இந்த கலை ஏற்படுத்திய கலை தான் ஃபிக்ஹ் என்ற கலை. அசல் இது எல்லாமே குரானில் இருக்குது ஹதீஸில் இருக்குது. அதை மக்களுக்கு எடுத்து தொகுத்து ஒரு அதாவது ஒரு கோர்வையாக அறிஞர்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. புரியுதா? இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு சஹாபாக்களுடைய கடைசி காலத்திலிருந்தே இது தனி கலையாக உருவெடுக்க ஆரம்பிச்சிச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இப்படி ஒரு தனித்தனி கலையாக எதுவும் இருந்ததில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஸ்ஜிதில் சஹாபாக்கள் குர்ஆன் ஓதுவாங்க, குர்ஆனை கற்றுக் கொடுப்பாங்க, ஹதீஸுகளை படிப்பாங்க, குர்ஆனுடைய விளக்கங்களை சொல்லுவாங்க. அதற்குள்ளாகிய இந்த விளக்கங்கள் சட்டங்கள் எல்லாம் வந்து கொண்டிருந்துச்சு. புரியுதா? இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒரு சில விஷயங்களில் தனித்துவம் பெற்ற சஹாபாக்கள் இருந்தாங்க. பொதுவாக எல்லா சஹாபாக்களும் மார்க்கத்தினுடைய கல்வியை பரவலாக விளங்கி வைத்திருந்தாலும் ஒரு சில சஹாபாக்களை பற்றி அவர்கள் இந்த துறையில் விசேஷமான சிறப்பான கூடுதல் அறிவு பெற்றவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயும் அவர்களுடைய காலத்திற்கு பிறகும் பரவலாக அறியப்பட்டிருந்தார்கள். புரியுதா? இப்போ உதாரணமாக குர்ஆனை கற்றுக்கொள்வது, குர்ஆனை எப்படி ஓதுவது, என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டிருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிலாம் ஓதுனாங்க, அப்போ இதெல்லாம் தெரிஞ்ச சஹாபாக்கள் என்று சில பேர் இருந்தாங்க. குறிப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னாங்க, எனக்கு பின்னாடி குர்ஆனை நீங்கள் கற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த ஆறு சஹாபாக்களிடமிருந்து குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊது, உபை இப்னு கஅப், ஸைது இப்னு சாலிம், ஸைது இப்னு சாபித்து, சாலிம் ரழியல்லாஹு அன்ஹு, இந்த மாதிரியாக சில சஹாபாக்களை குறிப்பிட்டாங்க. அதே போல் ஹலால் ஹராம் உடைய சட்டங்கள், தீர்ப்பு சம்பந்தப்பட்ட சட்டங்கள். புரியுதா? இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சிறப்பித்து சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக எல்லா சஹாபாக்களுக்கும் மார்க்க இல்மு இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே ஒரு சில விஷயங்கள்ல தனித்து விளங்கிய சஹாபாக்களும் இருந்தார்கள் என்பதை நம்ம ஹதீஸுகளை படிக்கும் போது தெரிந்து கொள்கிறோம். சரி, அப்ப ஃபிக்ஹு என்பது ஒரு புதிதாக மக்களாக உருவாக்கிய கலை என்பதாக யாரும் நினைத்து கொள்ள வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே குர்ஆன் ஹதீஸ்ல பரவலாக இருந்தது தான் மக்களுக்கு தனித்து தொகுத்து தர வேண்டும் என்பதற்காக பின்னாடி வந்த அறிஞர்கள் அதிலிருந்து எடுத்து தொகுத்தது தான். புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம ஆரம்பமாக இந்த கிதாபை படிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம படித்தோம்ல, அதில் என்ன சொல்ல வர்றாங்க? நம்ம இந்த கிதாபுக்குள்ளார முதலாவதாக சுத்தம் சம்பந்தப்பட்டது, தஹாரா சம்பந்தப்பட்டதை படிப்போம். அதுக்கு முன்பாக சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வோம் என்று சொல்கிறார்கள். தம்ஹீத் என்றால் முன்னுரை என்று பொருள். முன்னுரை என்பதற்கு அரபியில் ரெண்டு வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க. ஒன்று முகத்திமத்துன், மீம் காஃப் தால் மீம், அப்புறம் குண்டுதா, முகத்திமத்துன். இன்னொரு வார்த்தை தம்ஹீத். இந்த முன்னுரையில் ஐந்து விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். வயஷ்தமிழு உள்ளடக்கியிருக்கும், முன்னுரை உள்ளடக்கியிருக்கும். அலன் நிகாத்து தாலியத்தி, நிகாத் என்றால் நுக்கு தத்துன் உடைய பன்மை, நுக்கு தத்துன், நூன் காஃப் தா, அப்புறம் குண்டுதா, நுக்கு தத்துன். நுக்தத்துன் என்றால் குறிப்பு, பாயிண்ட். அத்தாலியத்தி பின்வரக்கூடிய, வயஷ்தமிழு உள்ளடக்கி இருக்கும், அதாவது முன்னுரை உள்ளடக்கி இருக்கும் பின்வரக்கூடிய குறிப்புகளை, பின்வரக்கூடிய குறிப்புகள் ஐந்து விஷயங்கள், அதாவது தஅரீஃபுல் ஃபிக்ஹி லுகதன் வஸ்திலாஹன், ஃபிக்ஹ் என்ற வார்த்தையின் விளக்கம். தஅரீஃப் என்றால் விளக்கம், பொருள். லுகதன் அகராதியில், வஸ்திலாஹன் இன்னும் வழக்கத்தில். அப்ப ஃபிக்ஹ் என்பதற்கு அரபி அகராதியில் என்ன பொருள், வழக்கத்தில் ஃபிக்ஹ் என்று கூறி நாம் எதை கருத்தில் கொள்கிறோம், அதுவும் இப்ப நம்ம படிப்போம். இரண்டாவது மசாதிருஹு, மஸ்தர் உடைய பன்மை, மசாதிருஹு மஸ்தர் உடைய பன்மை. மஸ்தர் என்றால் பிறப்பிடம், இங்கிலீஷில் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதாவது எங்கிருந்து எடுக்கிறோம், எங்கிருந்து நாம் பெறுகிறோம். அப்போ ஃபிக்ஹுடைய மஸ்தர் சோர்ஸ், அதாவது இந்த ஃபிக்ஹு என்ற இந்த கலையை, இந்த இல்மை நம்ம எங்கிருந்து எடுக்க போகிறோம், புரியுதா? அதான் மசாதிருஹு, அதையும் நம்ம இங்கே தெரிஞ்சு கொள்வோம் இந்த முன்னுரையில். இரண்டாவது மௌதூஉஹு, இதனுடைய டாபிக், தலைப்பு, அதாவது எதை அடிப்படையாக வைத்து இந்த ஃபிக்ஹுல பேசப்படும், இந்த ஃபிக்ஹ் கல்வியில எதை அடிப்படையாக வைத்து பேசப்படும். இப்போ ஒவ்வொரு கல்வியிலையும் ஒரு விஷயத்தை அடிப்படையாக வைத்து பேசப்படும். இப்போ மருத்துவ கல்வி, மருத்துவ கல்வியினுடைய அடிப்படை மெயின் டாபிக் என்னங்க, மனிதனுடைய உடல், அவனுடைய ஆரோக்கியம், நோய், அவனுக்கு ஆரோக்கியத்தை எப்படி கொடுக்கறது, நோய் வராமல் எப்படி தடுக்கிறது, இதுதான் ஒட்டுமொத்த மருத்துவத்தினுடைய, அது கண் மருத்துவமாக இருக்கட்டும், கால் மருத்துவமாக இருக்கட்டும், தலை மருத்துவமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், காமன் மெடிசனாக இருக்கட்டும், நோக்கம் என்ன, பதனுள் இன்சான், மனிதனுடைய உடல், இந்த உடலுக்கு மாலகு அம்மா அழகி, எது நன்மை எது தீமை, புரியுதா? அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது, புரியுதா? இந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் அடிப்படையாக ஒன்று இருக்கும், புரியுதா? இப்போ உதாரணமாக வக்கீலுக்கு படிக்கிறாங்க சட்டத்துறை, அது என்ன, மக்களுக்கு வரக்கூடிய வழக்குகள், பிரச்சனைகள், அதுக்கு என்ன தீர்வு, சரியா? இப்போ அந்த மாதிரி ஃபிக்ஹுக்கும் இந்த ஃபிக்ஹுல குறிப்பாக எதை பற்றி பேசப்படும், புரியுதா? அதை நம்ம பார்ப்போம். அடுத்ததாக நான்காவதாக சமரதுஹு, சமரத்துன் என்றால் அதுக்கு நேரடி பொருள் பழம்னு அர்த்தம், இந்த மாம்பழம் சொல்கிறோமா அந்த மாதிரி பழம். அப்போ இங்கே என்ன அர்த்தம், அந்த லாவை அப்படியே லாவை மாற்றிருக்க பலன், இது இந்த ஃபிக்ஹுடைய கல்வியினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன, நன்மைகள் என்ன. ஐந்தாவதாக ஃபத்லுஹு, ஃபதல் என்றால் சிறப்பு. இந்த ஃபிக்ஹுடைய கல்விக்கு இருக்கக்கூடிய சிறப்பு மேன்மை என்ன? இந்த ஐந்து விஷயங்களைத்தான் நாம் இப்போது படிக்கக்கூடிய இந்த முன்னுரை உள்ளடக்கி இருக்கிறது. அத்தம்ஹீத் வயஷ்தமிலு அலன் நிகாத்தி தாலியதி தஅரீஃபுல் ஃபிக்ஹி லுகதன் வஸ்திலாஹன் மசாதிருஹு மௌதூஉஹு ثمرته فضله معنى الفقه لغة واصطلاحا. பாருங்க, தஅரீஃப் என்பதற்கு நாம் பொருள் சொல்லும்போது கருத்து, விளக்கம், புரியுதா? மஅனா என்றாலும் அதான் மஅனா, பொருள். معنى الفقه لغة واصطلاحا. லுகா என்றால் அகராதி, டிக்ஷனரி மீனிங். இஸ்திலாஹ் என்றால் வழக்கத்தில் என்ன பொருள். இப்ப பாருங்க, வழக்கம் அதே போல அகராதி, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, ரெண்டுத்துக்கும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். இப்ப அகராதி என்பது அது ஒரு வார்த்தையினுடைய அர்த்தத்தை மட்டும்தான் அது சுட்டி காட்டும், புரியுதா? வழக்கத்தில் வரும் பொழுது அந்த வார்த்தைக்கு கொடுக்கப்படக்கூடிய பொருளுக்கு கண்டிஷன்கள், நிபந்தனைகள் சேர்க்கப்பட்டு அங்க அந்த பொருள் கொண்டு வரப்படும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். காவல்காரர், புரியுதா? போலீஸ், காவல்காரர். இப்போ காவல்காரர்னா என்ன, யாரெல்லாம் வீட்டை காக்குறாங்களோ, ஒரு பொருளை பாதுகாக்கிறாங்களோ, எல்லாத்துக்கும் காவல்காரர்னு சொல்லலாம், இல்லையா? ஆனால் அதே அந்த காவல்காரருங்கிறத, இப்போ போலீஸுங்கிற அந்த வார்த்தையை நான் போலீஸுன்னு தமிழில் சொன்னால் தானே புரியும், காவல்காரனு இங்கிலீஷில் சொன்னால் விளங்க, என்னம்மா சொல்கிறீங்க? இப்போ போலீஸுங்கிற இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, உடனே நமக்கு என்ன மனசில் வரும்? அந்த யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய, அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த கடமையை ஆற்றக்கூடிய அவர் தான் நம்ம மனசுக்கு வராரு. அப்போ போலீஸ் காவல்காரர் என்று யாருக்கு வேணாலும் சொல்லலாம், நம்மள ஒவ்வொருத்தரும் காவல்காரர் தான், அவங்கவுங்க பொருளை பாதுகாக்கிறோமா இல்லையா? ஆனால் நமக்கு இப்போ போலீஸ்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? சிரிப்பீங்க. என்ன போலீஸ்னு எங்கே சொல்லிட்டாங்க, நாங்களா போலீஸு, நாங்கள் என்ன யூனிஃபார்மை போட்டு ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒவ்வொன்றுக்கும் அகராதியில் ஒரு பொருள் இருந்தாலும் அதை பழக்கத்தில், வழக்கத்தில் பயன்படுத்தப்படும் போது அதுக்கு சில நிபந்தனைகள் கொடுத்து அதை பயன்படுத்துவாங்க. இப்போ நீதிபதிங்கிறோம், நீதி செலுத்துவோர், நீதிமான், நீதிபதிங்கிறோம். யாரெல்லாம் மக்களுக்கு மத்தியில் நீதி நீதியாக பேசுகிறாங்களோ, நேர்மையாக பேசுகிறாங்களோ, அவங்க எல்லாரும் நீதிபதி தான். இப்போ நம்ம நீதிபதின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் நீதிபதின்னு தான் சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? சிரிப்பீங்க, என்னடா எங்களை போய் நீதிபதிங்க, நாங்கள் எந்த கோர்ட்டில் கேஸுக்கு எந்த கோர்ட்டில் உட்காந்துருக்குறோன்னு சொல்லிட்டு. அப்போ நீதிபதின்னு இப்போ சொன்ன உடனே மனசுக்கு என்ன வருது? அரசாங்கத்தால், அரசாங்கத்துடைய நீதிமன்றங்களில் நிர்ணயிக்க நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய, அதற்காக படித்து, அப்போ ஒரு மொழியினுடைய அடிப்படை அர்த்தம் ஒன்று இருந்தாலும் அதை வழக்கத்தில் பயன்படுத்தும் போது அதுக்குன்னு சில நிபந்தனைகளை போட்டு பயன்படுத்துவாங்க, புரியுதா? அது மாதிரி எல்லாத்துக்கும், இப்போ வழக்காடக்கூடியவர், வழக்கறிஞர், வக்கீல், யாரெல்லாம் வந்து தன்னுடைய உரிமைக்காக வேண்டி பேசுகிறாங்களோ எல்லாரும் வழக்கறிஞர் தான். ஆனால் இப்போ வழக்கறிஞர்னு அவரை சொல்லுவோமா? அவரை அதுக்குன்னு படித்து அரசாங்கத்தால் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டு அப்படி இருக்கவங்களை தானே சொல்கிறோம். இப்போ இதுதான் வந்து வழக்கம், மொழி, இந்த ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள வித்தியாசம். இப்போ உதாரணத்துக்கு முஸ்லீம், முஸ்லீம்னா என்ன அர்த்தம்? பணிவாக நடக்கிறவர் முஸ்லீம், பணிவாக நடக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்னா பணிந்தவர், கட்டுப்பட்டவர்னு அர்த்தம். இப்போ மக்களில் யாரெல்லாம் பணிவாக நடக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் முஸ்லீம்னு சொல்லிடலாமா? மொழிப்படி சொல்றது கூடுமாக இருந்தாலும் வழக்கத்தின் அடிப்படையில் சொல்ல முடியாது. ஏன்? முஸ்லீம் என்றால் அல்லாஹுவுக்கும் அவனுடைய மார்க்கத்திற்கும் பணிந்து, அல்லாஹுவுக்கு ரப்பு, அல்லாஹு தான் இறைவன், இலாஹ் என்ற சாட்சியத்தையும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரசூல் என்ற சாட்சியத்தையும் யார் சொன்னாரோ அவருக்கு தான் இந்த முஸ்லீம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். இப்போ மூமின் என்றால் என்ன அர்த்தம்? நம்பக்கூடியவர். அதுக்கு நேரடி அர்த்தம் நம்பக்கூடியவர். அப்போ எந்த விஷயத்தை நம்பினாலும் அவரை மொழிப்படி மூமின்னு சொல்லலாம். ஆனால் வழக்கத்தின் அடிப்படையில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. யார் அல்லாஹுவை, மறுமை நாளை, வானவர்களை, வேதங்களை, தூதர்களை, விதியை நம்புகின்றார்களோ அவர்கள் மூமினில். அப்ப இவங்களுக்கு இந்த விளக்கத்தை புரியறதுக்காக வேண்டி சொன்ன. அப்ப வழக்கம் என்பது ஒன்று, மொழி அர்த்தம் என்பது ஒன்று. இப்ப மஅனல் ஃபிக்ஹி லுகத்தன் வஸ்திலாஹன், லுகா என்றால் மொழி, வஸ்திலாஹ் என்றால் பழக்கம் வழக்கம். அல் ஃபிக்ஹு ஃபில் லுகதி அல் ஃபஹ்மு, அல் ஃபிக்ஹு ஃபில் லுகதி அல் ஃபஹ்ம், ஃபஹ்ம் புரிந்து கொள்ளுதல். وَمِنْهُ قَوْلُ اللَّهِ تَعَالَى عَنْ قَوْمِ شُعَيْبٍ. وَمِنْهُ இந்த ஃபஹ்ம் என்ற அர்த்தத்தில் உள்ளதுதான், மின்ஹுனா அதிலிருந்து அர்த்தம். அதிலிருந்து என்ன சொல்ல வர்றாங்க, இந்த ஃபிக்ஹ் என்பது ஃபஹ்ம் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொன்னமா இல்லையா, அந்த அர்த்தத்தை சேர்ந்ததுதான், அதை சேர்ந்ததுதான். மின்ஹு என்பதற்கு நேரடி பொருள் அதை சேர்ந்தது. கௌலுல்லாஹி தஆலா அன் கௌமி ஷுஐபின், ஷுஐபுடைய மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லி இருப்பது. ஷுஐபுடைய மக்கள், ஷுஐப் நபியுடைய மக்கள் தன்னுடைய நபியை பார்த்து சொல்றாங்க, மா நஃப்கஹு, நாங்கள் விளங்கவில்லை. மா நஃப்கஹு, அங்க பாருங்க, நூன் என்பது நாங்கள்னு அர்த்தம். மா நஃப்கஹு அரபியில் இருக்கா, மா நஃப்கஹு, நாங்கள் விளங்கவில்லை. கசீரன் மிம்மா தகூலு, நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் அதிகமானதை. மா நஃப்கஹு கசீரம் மிம்மா தகூல். இப்ப இந்த இடத்துல ஃபிக்ஹு என்ற பதம் என்ன பொருள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு, புரிந்து கொள்ளுதல், விளங்கிக் கொள்ளுதல், புரிதா, ஃபஹம் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது போன்று வகௌலுஹு அஸ்ஸ வ ஜல்ல, அஸ்ஸ என்றால் கண்ணியமானவன், ஜல்ல என்றால் கம்பீரமானவன், கம்பீரமான கண்ணியமான அல்லாஹ்வுடைய அந்த கூற்று. வலாக்கின் லா தஃபஹூன தஸ்பீஹஹும், சூரா பனி இஸ்ராயலுடைய 44வது வசனம். இந்த வசனத்துக்கு முன்னாடி என்ன இருக்கிறது, அல்லாஹ் சொல்கிறான், வஇம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி, இந்த பூமியில உள்ள எல்லாமே அல்லாஹுவை புகழ்ந்து துதித்து, அல்லாஹுவை புகழ்ந்து துதித்து கொண்டிருக்கின்றன. எல்லாமே அல்லாஹ் சொல்றான், சரி எல்லாமே ஒன்னு விடாமங்கிறான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஆனால் அவைகள் எப்படி தஸ்பீஹ் செய்கின்றன என்று உங்களால் விளங்கிக் கொள்ள முடியாது. உங்களால் என்றால் யாரை பார்த்து சொல்றான், மனிதர்களாகிய நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். லா தஃப்கஹூன, அங்க பாருங்க, ஃபா காஃப் ஹா நடுவில் இருக்கு பாருங்க, அதுதான் அசல் வார்த்தை. இப்போ நீங்கள் விளங்கி கொள்ள மாட்டீர்கள், அந்த வார்த்தை தமிழில் சொல்ல பாருங்க, விலங்கு, அதுதான் வந்து அடிப்படை. நீங்கள் மாட்டீர்கள் வருதா இல்லையா, அது எல்லாமே இந்த தஃப்கஹூன வாவ் நூன் சேர்த்துருக்காங்க, லா சேர்த்துருக்காங்க பாருங்க, அதில் அந்த அர்த்தம் வந்துடும். லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், லா தஃப்கஹூன நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள், தஸ்பீஹஹும் அவர்களுடைய அந்த துதியை, தஸ்பீஹ் செய்வதை. கவனிங்க, அப்ப ஃபிக்ஹ் என்பது அரபி மொழியில் முதலாவதாக என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது, ஃபஹ்ம், புரியுதா, புரிந்து கொள்ளுதல், விளங்கிக் கொள்ளுதல். வல் ஃபிக்ஹு ஃபில் இஸ்திலாஹி, வல் ஃபிக்ஹு ஃபில் இஸ்திலாஹி அல் இல்மு பில் அஹ்காமி ஷர்இய்யத்தில் அமலியத்தில் முக்தசபதி மின் அதில்லத்திஹ தஃப்ஸீலியதி. வல் ஃபிக்ஹு ஃபில் இஸ்திலாஹி அல் இல்மு பில் அஹ்காமி ஷர்இய்யத்தில் அமலியத்தி அல் முக்தசபதி மின் அதில்லத்திஹ தஃப்ஸீலியதி. இது மனப்பாடம் பண்ண வேண்டிய வார்த்தமா, மனப்பாடம் பண்ண வேண்டியதை கீழே அண்டர்லைன் பண்ணிக்கங்க. الفقه في الاصطلاح العلم بالاحكام الشرعيه العمليه المكتسبه عن ادلتها التفصيليه. இப்ப வழக்கத்தில் ஃபிக்ஹ் என்ற இந்த பதம் எதற்கு சொல்லப்படுகிறது, அல் இல்ம், ஒரு கல்வி. அந்த கல்வியில என்ன இருக்கும், பில் அஹ்காம், அஹ்காம் என்பது ஹுக்குமுடைய பண்மை, சட்டங்கள், அஷ்ஷரியா, சட்டங்களில் நிறைய சட்டம் இருக்கு, மனிதர்கள் ஏற்படுத்தி கொண்ட சட்டங்கள், இன்னொன்று அல்லாஹும் ரசூலும் ஏற்படுத்திய சட்டங்கள். அல்லாஹும் ரசூலும் ஏற்படுத்திய சட்டங்களை தான் ஷரியா என்று சொல்வோம், ஷரியத்துன் ஷரஉன் என்ற வார்த்தையிலிருந்து வந்த ஷரியா, மார்க்க சட்டங்களை கொண்ட கல்வி. அல் இல்மு பில் அஹ்காமி ஷரியத்தி, மார்க்க சட்டங்களை கொண்ட இல்ம். மார்க்க சட்டங்கள் என்று சொல்லும் பொழுது மார்க்க சட்டங்கள்லையும் பல வகை சட்டங்கள் இருக்கு. இப்போ நம்ம இந்த மூன்று அடிப்படைகள், அதே போல அகீதா தஹாவியா இதெல்லாம் படிக்கிறோம், இதுவும் மார்க்க சட்டங்கள் தான். ஆனால் இது கல்போட சம்பந்தப்பட்டது, புரியுதா? அதனால கல்போட சம்பந்தப்பட்ட அந்த மார்க்க சட்டங்களுக்கு மார்க்க சட்டங்கள் என்று சொல்லும் பொழுது மார்க்க சட்டங்கள்லையும் நிறைய வகை இருக்கு, புரியுதா? நம்முடைய நம்பிக்கை சார்ந்த சட்டங்கள், அந்த சட்டங்களுடைய கல்விகளுக்கு பேர் தான் இல்முல் அகீதா. இன்னொன்று அமல்கள் சார்ந்த சட்டங்கள். அமல்கள் என்று சொன்னா நம்முடைய கை கால் கண்ணு, இந்த வெளிரங்கமான உறுப்புகள் இருக்கா இல்லையா, இந்த உறுப்புகளோடு தொடர்புடைய செயல்கள், அதுல எது ஹலாலு எது ஹராமு. அப்ப மார்க்க சட்டங்கள்ல நம்பிக்கை சார்ந்த சட்டங்கள், அதாவது கல்புல நம்ம இந்த மார்க்கத்தை எப்படி புரியணும், எப்படி விளங்கிக்கொள்ளணும், அல்லாஹ்னா எப்படி விளங்கணும், ரசூல்னா எப்படி விளங்கணும், மருமை எப்படி விளங்கணும், இதுக்கு பேர் தான் இல்முல் அகீதான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம படிக்கக்கூடிய சட்டங்கள் இருக்குது நம்முடைய செயல்கள் சார்ந்த சட்டங்கள், அதுக்கு தான் அமல். அப்போ அல் அஹ்காம் அஷ்ஷரியா அல் அமலியா, ஷரியத்துடைய சட்டங்கள் அதாவது அமல் சார்ந்த சட்டங்கள், புரியுதா? சரி, இந்த ஷரியத்துடைய அமல் சார்ந்த இந்த சட்டங்கள் எங்கிருந்து எடுக்கப்படுகிறது, எங்கிருந்து பெறப்படுகிறது? அல் முக்தசபதி. முக்தசபா என்று சொன்னால் எடுக்கப்படக்கூடியது, சம்பாதிக்கப்படக்கூடியது, உருவாக்கப்படக்கூடியது. எங்கிருந்து இதை எடுக்கிறோம்? மின் அஜில்லத்திக தஃசீலியத்தி, அதற்குரிய விரிவான ஆதாரங்களிலிருந்து, புரியுதா? மார்க்கத்தினுடைய அமல் சார்ந்த சட்டங்களை பற்றிய கல்வி. இந்த அமல் சார்ந்த மார்க்க சட்டங்கள் எங்கிருந்து பெறப்படுகின்றன? அல் முக்தசபதி, அல் முக்தசபதி மின் அதில்லத்திக தஃசீலியா, அதனுடைய விரிவான ஆதாரங்களிலிருந்து. அப்போ ஃபிக்ஹில் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் கண்டிப்பாக ஒரு ஆதாரம் இருக்கும். சில நேரங்களில் நம்ம அதை புரிஞ்சுக்கொள்வோம், சில நேரங்களில் புரியாமல் இருப்போம். ஆதாரங்கள் இல்லாமல் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க நம்ம சொல்ல முடியாது, புரியுதா? ஒரு சில விஷயங்களை வேண்டுமானால் பின்னால் வந்தவர்கள் அவங்களுடைய ஒரு ஆய்வின் அடிப்படையில், புரியுதா, அந்த ஆய்வும் ஒரு ஆதாரம் தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம அதை இன்னும் கொஞ்சம் எவ்வளவு குரான் ஹதீஸுக்கு நெருக்கமாக கொண்டு போக முடியுமோ கொண்டு போய் பார்ப்போம். அந்த ஆய்வு குரான் ஹதீஸுக்கு உட்பட்டு இருந்தால் அந்த ஆய்வு அப்படியே வச்சிருவோம், இல்லை குரான் ஹதீஸோடு அந்த ஆய்வு முரண்படக்கூடிய அளவில் இருந்தால் அந்த ஆய்வை நம்ம விட்டுருவோம். அப்போ அமல் சார்ந்த ஷரியத்துடைய சட்டங்கள் அதனுடைய விரிவான ஆதாரங்களிலிருந்து எடுக்கப்பட்ட, புரியுதா? வக்கத் யுத்லகுல் ஃபிக்ஹு அலல் அஹ்காமி நஃப்ஸிஹா. இப்போ கவனிங்க, கல்வி அதாவது இந்த அஹ்காம்களுடைய கல்விக்கு ஃபிக்ஹு என்று சொல்லப்படும். அதே போலவே சட்டங்கள் இருக்கு பாருங்க, இப்போ நம்ம சட்டங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய கல்விக்கு ஃபிக்ஹுன்னு சொல்கிறோமா இல்லையா, அதே போல சட்டங்களுக்கும் ஃபிக்ஹுன்னு சொல்லலாம். அப்போ ஃபிக்ஹு என்பது சட்டங்களை நமக்கு அறிந்து கொடுக்கக்கூடிய கல்விக்கும் சொல்லலாம், அந்த சட்டங்களுக்கும் சொல்லலாம். இப்போ உதாரணமாக ஒரு மனிதர் ஒரு காரியத்தை செய்கிறாரு, இதில் ஃபிக்ஹு என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு என்ன சட்டம்னு அர்த்தம். ஒரு மனிதர் தொழுதாரு, தொழுகும் பொழுது அவசர அவசரமா தொழுதாரு, இதுல என்ன ஃபிக்ஹு அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு என்ன சட்டம், இது தொழுக கூடுமா கூடாதா. ஒருத்தர் உதவு செஞ்சாரு, கையில வந்து முட்டு கையில வந்து கழுகாம விட்டுட்டாரு, இதனுடைய ஃபிக்ஹு என்ன அப்படின்னு அர்த்தம், சட்டம்னு அர்த்தம். அப்ப ஃபிக்ஹு என்பதை கல்விக்கும் சொல்லப்படும், அந்த கல்வியில் எந்த சட்டங்கள் படிக்கப்படுகின்றனவோ அந்த சட்டங்களுக்கும் சொல்லப்படும். மசாதிருல் ஃபிக்ஹி அல் அசாசியத்து, ஃபிக்ஹுடைய அடிப்படை பிறப்பிடங்கள். மசாதிர் சோர்ஸ், அல் அசாசியா, அசாஸ் என்றால் அஸ்திவாரம். மசாதிருல் ஃபிக்ஹி அல் அசாசியத்து, ஃபிக்ஹுடைய அடிப்படை அஸ்திவாரங்கள், சரி அடிப்படையான அஸ்திவாரங்கள். மசாதிருல் ஃபிக்ஹி அல் அசாசியத்து, அடிப்படையான ஃபிக்ஹுடைய பிறப்பிடங்கள். அப்ப இந்த ஃபிக்ஹை நம்ம எங்கிருந்து எடுக்கிறோம், புரியுதா? இந்த சட்டத்தையோ அல்லது இந்த கல்வியையோ நம்ம எங்கிருந்து பெறப்போகிறோம் அல்லது கற்றுக்கொள்ளப் போகிறோம்? முதலாவதாக அல் குர்ஆனுல் கரீம், இரண்டாவது அஸ் சுன்னத்துல் முத்தஹரத்து. அல் முத்தஹரா என்றால் பரிசுத்தமான, பரிசுத்தமான அஸ் சுன்னா என்றால் நபி வழி. மூன்றாவது அல் இஜ்மா, யோகோபித்த முடிவு. நம்ம நோன்பு பாடங்கள் படிக்கும் பொழுது அதில் இஜுமா யோகபித்த முடிவுன்னு படிச்சிருப்போமா இல்லையா? இந்த யோகபித்த முடிவை பற்றி பின்னாடி நம்ம விளக்கமாக இன்ஷால்லா படிப்போம், தெரிஞ்சு கொள்வோம். சுருக்கமாக அதாவது எந்த ஒரு கருத்தில் கவனிங்க, எந்த ஒரு கருத்தில் நபித்தோழர்களில் அதிகமானவர்கள் ஒரு முடிவில் இருந்தார்களோ அதற்கு பெயர் இஜ்மா என்று சொல்லப்படும். ஒரு விஷயம் நமக்கு நேரடியாக குரானில் கிடைக்கல, குரானில் இருக்கும், ஆனால் நம்மளை மாதிரியான அறிவாளிகளுக்கு அறிவாளிங்க பற்றி கேள்விக்குறி வச்சுக்கலாம், புரியுதா? நம்மளை மாதிரியான முட்டாள்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஹதீஸில் இருக்கும், நம்மளை மாதிரியான விஞ்ஞானிகளுக்கு தெரியாமல் இருக்கும். சஹாபாக்களுடைய செயல்கள் நம்ம பார்க்குறோம். அப்போ பல சஹாபாக்கள் இந்த விஷயத்தில், உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க மனசில், அதில் எல்லாருமே ஒரே கருத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால் அப்போ அது கண்டிப்பாக குர்ஆன் ஹதீஸில் உள்ளது. அப்போ சஹாபாக்களின் பெரும்பாலான சஹாபாக்களுடைய ஒருமித்த முடிவும் மார்க்க ஆதாரம். நமக்கும் இந்த அரண்மனைக்கார ஜமாத்துக்கும் இன்னும் யாரெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் பேரில் போலியா மார்க்கத்தில் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இடையில உள்ள வித்தியாசத்தில் முக்கியமான வித்தியாசம் இதுவும் ஒன்று. புரியுதுங்களா இல்லையாம்மா? உங்களுக்கு விளங்குதா என்ன? அவர்கள் குர்ஆன் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ்னா நாங்கள் குர்ஆன்லேருந்து டைரக்டாக எடுப்போம், ஹதீஸ்லேருந்து டைரக்டாக எடுப்போம். யாரெல்லாம் இப்படி சொல்கிறாங்களோ சஹாபாக்களை தவிர்த்து விட்டு என்ன அர்த்தம்? தான் சொந்த சரக்கை பூத்த பார்க்குறான். அதுக்கு விளக்கம் என்ன? சஹாபாக்கள் வேணாம், அவங்க கருத்து வேணாம், அவங்களுடைய முடிவு வேணாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒதுக்குறாருன்னு சொன்னால் அதுக்கு பின்னணியில் என்ன இருக்கு? அவ்வளோ அவர் ஒன்று மார்க்கத்தில் அவர் ஒரு விஷயத்தை விளங்கிக்கிட்டாரு, அதை இப்போ உங்கள் மேலே திணிக்க போகிறார், அவ்வளோதான். புரியுதா இல்லையா? அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும், இன்னும் பெரிய பெரிய சஹாபாக்கள், இவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் ஒதுக்கிட்டு அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவங்க என்ன மனிதர்கள் தானே, அம்மனிதர்களுடைய கருத்தை எப்படி ஏற்றுக்க முடியும்? வகை மார்க்கம் என்றால் அப்படியே வானத்திலிருந்து வந்த வகை பேசுறது அப்படி இருக்கும். கேட்குறவனுக்கெல்லாம் அப்பா மாடி இப்படிப்பட்ட உத்தமர், மார்க்கத்தில் இப்படிப்பட்ட பேணுதல், இப்படிப்பட்ட தக்குவா, உலகமாக தக்குவா, அம்மா என்ன பேணுதல் பாருங்கள், என்ன கட்டுப்பாடு பாருங்கள், அம்மா அப்படி இருக்கும், அல்லாஹ் அக்பர், ரசூலுல்லாஹில் நேராக ஜிப்ரீலே வந்து மார்க்கத்தை போதிக்கிற மாடி அப்படி இருக்கும். ஷைத்தான், பக்கா ஷைத்தான், என்ன பக்கா ஹபீஸ். புரியுதா இல்லையா? யாரையும் குறிப்பிட்டு தெரியல. இப்படி யார் பேசினாலும் சரி, இப்படி யார் பேசினாலும் சரி, அவனை மாதிரி மகா கெட்டவன் யாரும் இருக்க மாட்டான். என்ன அர்த்தம்? அவங்களை எல்லாத்தையும் புறக்கணிக்க வச்சுட்டு கடைசியில் தன்னை கொண்டாந்து முன்னாடி நிறுத்த பார்க்குறான், தனக்கு மக்களை அடிமையாக்க பார்க்குறான். புரியுதா இல்லையா? எல்லாம் பாதுகாக்கணும். அப்போ மார்க்கத்தினுடைய மூன்றாவது ஆதாரம் என்ன? அல் இஜ்மா, அல் குர்ஆனுல் கரீமு, அஸ்ஸுன்னதுல் முத்தஹரது, அல் இஜ்மா. நான்காவது அல் கியாஸ். கியாஸ் என்றால் அனுமானித்தல். கியாஸ் என்பதற்கு நம்ம தமிழில் அர்த்தம் சொன்னோம், அனுமானிப்பது. நீ பாருங்க, குர்ஆனில் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும், ஹதீஸில் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும், புரியுதா? நம்முடைய காலத்தில் ஒரு புது பிரச்சனை வரும், இந்த பிரச்சனை நேரடியாக வார்த்தையான தேடும் பொழுது குர்ஆனில் இருக்காது, ஹதீஸில் இருக்காது, புரியுதா? சரி, இப்போ இதுக்கு நம்ம எப்படி தீர்ப்பு சொல்கிறது? இப்போ மருத்துவத்தில் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும், அதே போல் பொருளாதாரத்தில் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்த வியாபாரம் என்பது என்ன? பொருளை கொடுத்து பொருளை வாங்குறது, அல்லது தங்கம் வெள்ளியை கொடுத்து பொருளை வாங்குறது. இந்த காலத்தில் எவ்வளவோ வியாபாரங்கள் வேறு வேறு வகைகளில் முன்னேறி இருக்குது. அதே போல் மருத்துவம், இப்போ இந்த மாதிரி புதிது புதிதாக வந்த பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண்போம்? அந்த தீர்வு தான் இந்த கியாஸ் என்ற வழியின் மூலமாக, அனுமானித்தல் என்ற இந்த வழியின் மூலமாக அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை நம்ம பெற்றுக்கொள்வோம். எப்படி? உதாரணமாக இதுக்கு நிகராக ஏதாவது குர்ஆனில் இருக்குதா, இதுக்கு சமமாக இதே போல ஒரு விஷயம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறதா, ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கான்னு பார்ப்போம். அப்படி பார்த்ததுக்கு பிறகு அதில் சொல்லப்பட்ட அந்த சட்டம் எந்த ஒரு காரணத்தை முன்வைத்து அந்த காரணமும் இப்போ நம்முடைய பிரச்சனையில் உள்ள காரணமும் சேமாக வந்துட்டா அது அங்க சொல்லப்பட்ட அந்த சட்டத்தை இங்கேயும் நம்ம கொண்டு வந்துடலாம். புரியுதா? இதுக்கு பேர் தான் கியாஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப ஃபிக்ஹ் என்பதற்கு இந்த அடிப்படை ஆதாரங்களாக நான்கு ஆதாரங்கள் தேவை. எடுக்கப்படுமா? ஃபிக்ஹை எடுப்பதற்கு இந்த நான்கு ஆதாரங்கள் நமக்கு தேவை. ஒன்று, நேரடியாக குரானில் சொல்லப்பட்டிருக்கணும். இல்லை என்றால் நேரடியாக ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னால சொல்லப்பட்டிருக்கணும். இல்லை என்றால் சஹாபாக்களுடைய ஏகோபித்த முடிவில் கூற்றுகள் ஏதாவது இருக்குதா என்று நம்ம பார்க்கணும். அப்படி இல்லை என்றால் குரானில் சொல்லப்பட்ட அந்த சட்டத்தை வைத்து நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பது. குரானில் சொல்லப்பட்ட அந்த சட்டத்தை வைத்து புதிதாக ஏற்படக்கூடிய நம்முடைய காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது. அப்போ இதையும் இதுவும் வந்து பாருங்கன்னா, இதுக்கும் சில அடிப்படைகள் இருக்கு. கியாஸுக்கும் அடிப்படை இருக்கு. சும்மா யார் வேணாலும் ஆராய்ச்சி பண்ணிடலாம், யார் வேணாலும் அனுமானிச்சிடலான்னு கிடையாது. அப்புறம் போயிட வேண்டியதுதான் நேரம். விளங்குச்சா இல்லையா? வண்டி ஓட்ட தெரியாதவன் வண்டி ஓட்டினா என்ன ஆகும்? சாக வேண்டிதான், ஆக்சிடென்ட், செத்து தொலைய வேண்டிதான், முடிஞ்சு போச்சு. அவனை செத்து இருக்கிறவனையும் சாவடிக்க வேண்டியதான். என்னம்மா, வண்டி ஓட்ட தெரியாதவன் வண்டி ஓட்டினா எத்தனை பேர்மா சாவான்? ஓட்டுறவனும் சாவான், உட்காந்துருக்கவன் சாவான், வெளியில் இருக்கவன் சாவான், அல்லான்னு ரோட்டில் டீ குடிச்சிட்டு இருக்கிறவன் சாவான், டீ வாங்க வந்தவன் சாவான், பள்ளிக்கூடத்துக்கு போகிற பையன் சா, எல்லாம் சாக வேண்டியதான், நாசமாக போக வேண்டியதான். அதான் நடக்குது. இப்போ இந்த அரண்மனைக்கார ஜமாத்து, இந்த மாதிரியான ஜமாத்துலாம் இருக்குல்ல, பேசுறது வாய்க்கிலேயே பேசுவானோ, குர்ஆன் ஹதீஸ் வஹி, அதை தவிர எதையும் செய்ய மாட்டோன்னு சொல்லிட்டு கடைசியில் உட்காந்துக்கிட்டு எங்களுடைய அறிஞர்கள் குழு முடிவு செய்ததாவது அப்படிமா? எப்படி எங்களுடைய அறிஞர்கள் குழு முடிவு செஞ்சுச்சான்? அப்போ சஹாபாக்கள் அறிஞர்கள் இல்லை. நான் சொல்றது விளங்குதா இல்லையா? ஏன்னா நடப்பு பிரச்சனையில் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத நீங்க விளங்கணும். அப்போ வாய்க்கிலேயே பேசுவாங்க, குர்ஆன் ஹதீஸ் குர்ஆன் ஹதீஸ், எத்தையுமே நாங்கள் தொடமாட சொல்லிட்டு. அப்புறமா அறிவிப்பு வெளியிடும் பொழுது எங்களுடைய அறிஞர்கள் குழு நேற்று ஒன்று கூடி முடிவு செய்ததாவதுமா? என்னடா இது, சஹாபாக்களுடைய முடிவே வேணான்னு சொன்ன, இப்போ உங்களுடைய அறிஞர்கள் குழு முடிவு செஞ்சிச்சுமா? அப்போ புரிஞ்சா, சஹாபாக்களுடைய இஜ்மா ஏன் மறுத்தா? இவனும் முட்டாளுங்க நாலு பேர் ஒன்று சேர்ந்து அதை மக்களுக்கு மத்தியில் திணிக்கிறதுக்காண்டி. அதே போல ஆய்வே செய்யக்கூடாதுங்க. எதுக்குங்க ஆய்வு? குர்ஆன்ல எல்லாம் தெளிவா இருக்குங்க, ஹதீஸ்ல எல்லாம் தெளிவா இருக்குங்க, அல்லாஹ் சொல்லாதது என்னங்க, ரசூல்லா சொல்லாது என்னங்க அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுவோம். ஆமாண்டா, ரசூல் அல்லாஹ் என்னத்துல அப்படின்னு தெரியும். கடைசியில நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கோம்னு இவன் சொல்லுவான். அடுத்து என்ன சொல்லுவான்? இவன் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறானா, இந்த ஆய்வை திணிக்கிறதுக்காக வேண்டி நம்முடைய மூத்த மார்க்க அறிஞர்கள் இருக்காங்கல்ல, சஹாபாக்கள், தாபியின்கள், தபியு தாபியின்கள், இமாம்கள், அவர்களுடைய ஆய்வை மறுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இவன் சொன்னான். அப்பா, ஆய்வை மறுத்து விடுவோம், சஹாபாக்களில் இஜ்மாவை மறுத்து விடுவோம், நாங்கள் பியூராக குர்ஆன் ஹதீஸை வைத்துக் கொள்வோம்னு சொல்றவன் அவனுடைய சொல்லுக்குள்ளார என்ன எடுத்திருக்கு? நாங்கள் அவங்க முடிவை ஏற்றுக்க மாட்டோம், எங்க முடிவை உங்க மேல திணிப்போம். நாங்கள் அவங்க ஆய்வை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுக்குன்னு ஒரு ஆய்வை நாங்கள் செஞ்சு அதை தான் நாங்கள் உங்களுக்கு திணிப்போம்னு அர்த்தம். புரிஞ்சா இல்லையா? அல்லா பாதுகாக்கணும். அப்ப ஃபிக்ஹுடைய அடிப்படை என்று பார்க்கும் பொழுது அந்த ஃபிக்ஹுடைய அடிப்படை நான்கு அடிப்படைகள். ஒன்று என்ன? அல் குர்ஆனுல் கரீம். இரண்டாவது அஸ்ஸுன்னத்துல் முத்தஹரா. மூன்றாவது அல் இஜ்மா. நான்காவது அல் கியாஸ்.